நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 29 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது 2வது போனஸ் இடம் குறித்து எடுத்துள்ள முடிவு பற்றிய செய்திகள்.
முதலாவதாக முல்லைத்தீவை சேர்ந்த மேரி கமலா குணசீரன் என்பவரை நாங்கள் அந்த இடத்துக்கு நியமித்திருக்கின்றோம். அடுத்தடுத்த வருடங்களில் ஏனைய நலன்களின் அடிப்படையில் நியமிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம்.
அவர்களால் ஒரு போனஸ் இடம் கொடுக்கப்பட்டுள்ள அயூப் நஷ்மினின் கருத்துக்கள்.
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலான உறவை வளப்படுத்துவதும், முரண்பாடுகளுக்கு அப்பால் உடன்பாடுகளை ஏற்படுத்தி அரசியல் ரீதியான அபிலாஷைகளையும் சமூக ரீதியான அபிலாஷைகளையும் பெற்றுக் கொள்வதுதான் எங்களுடைய மிக அடிப்படையான நோக்கமாக இருக்கின்றது.
இலங்கையின் கிழக்கு மாகாண சபை கடந்த ஓராண்டில் என்ன சாதித்தது என்பது குறித்த ஒரு அலசல். தமிழ் விக்கிபீடியாவுக்கு 10 வயதாவது தொடர்பில் அது எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்த ஒரு பேட்டி.
இதுவரை அறிவு என்பது எளிதில் பதிப்பிக்கப்பட்ட ஒன்று என்ற நோக்கிலேயே பார்த்ததால், பெரும்பாலும் வாய்வழி அறிவை கடத்தி வந்துள்ள சமூகங்களின் அறிவை எப்படி ஆவணப்படுத்துவது, எப்படி மரியாதை
ஆகியவையும் பின்னர் பர்மா தமிழர்கள் குறித்த தொடரின் 5வது பகுதியும் கேட்கலாம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்திகள் வாசிப்பவர் விமல் சுக்கநாதன். நைஜீரியாவின் வடபகுதி மாநிலமான யூபேயில் உள்ள விவசாயக் கல்லூரியின் விடுதியில் உறங்கிக் கொண்டிருந்த மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இஸ்லாமிய தீவிரவாத குழுவான போக்கோ ஹராமே காரணம் என்று இராணுவத்தினர் அறிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் 50 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக உள்ளூர் அரசியல்வாதி ஒருவர் எமது பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். பலியானவர்களின் சடலங்கள் 2 வாகனங்களில் ஏற்றப்பட்டு மாகாண தலைநகரில் உள்ள டமட்ரு நகருக்கு கொண்டு செல்லப்பட்டன என்றும் அவர் மேலும் கூறியிருக்கிறார். இதுவரை தாங்கள் 40 சடலங்களை எண்ணியிருப்பதாக மருத்துவமனை அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். துப்பாக்கிதாரிகள் வகுப்பறைகளுக்கும் தீமூட்டியிருக்கிறார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நைஜீரியாவின் வடபகுதியில் உள்ள கல்லூரிகள் மீது அண்மை காலமாக நடைபெற்று வரும் இதுபோன்ற தாக்குதல்களுக்கு இந்த போக்கோ ஹராம் இயக்கம்தான் காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. போக்கோ ஹராம் என்பதன் கருத்து மேற்குலக கல்வி முறை தவிர்க்கப்பட வேண்டியது, தடுக்கப்பட வேண்டியது என்பதாகும். நைஜீரியாவில் ஒரு இஸ்லாமிய நாட்டை உருவாக்கிவிட வேண்டும் என்று போக்கோ ஹராம் போராடி வருகிறது. அல் சஹாப் என்ற சோமாலிய வன்மவாத இயக்கம் நைரோபிய தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்று விடுக்கப்பட்டிருந்த எச்சரிக்கைகளை கென்ய அரசு அலட்சியம் செய்திருக்கலாம் என்று வெளியான அறிக்கைகளை கென்ய அரசு நிராகரித்திருக்கிறது. கென்ய தலைநகர் நைரோபியில் வெஸ்ட் கேட் வர்த்தக வளாகம் உட்பட வேறு பல முக்கிய இடங்களில் தற்கொலை தாக்குதல்களை நடத்த வன்மவாதிகள் என்று சந்தேகிக்கப்பட்ட சிலர் திட்டமிட்டு வருகிறார்கள் என்று கென்யாவின் அரசாங்க ஒற்றாடல் பிரிவு ஒரு வருடத்துக்கு முன்னரே குறிப்பிட்டதாக உள்ளூர் பத்திரிகைகள் எழுதியிருந்தன. இந்த தாக்குதல்கள் இந்த மாதமே நடத்தப்படக்கூடும் என்று மிக அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அவை மேலும் குறிப்பிட்டிருந்தன. ஒற்றாடல் பிரிவினர் கடமைகளில் தவறுகள் இருந்தனவா என்று விசாரிக்கும் நாடாளுமன்ற குழுவின் முன்னால் பாதுகாப்பு அதிகாரிகள் நாளை திங்கட்கிழமை நேரில் தோன்றி சாட்சியம் அளிக்க இருக்கிறார்கள். கடந்த சனிக்கிழமை ஆரம்பித்த வெஸ்ட்கேட் வளாக முற்றுகையில் மொத்தம் 67 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பாகிஸ்தானின் பெஷாவரில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் 30க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் 70க்கும் அதிகமானோர் காயம்பட்டிருக்கிறார்கள். இன்று காலை அங்குள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அங்காடி பகுதி ஒன்றில் மக்கள் கூட்டம் நிறைந்திருந்த வேளையில் 2 குண்டுகள் வெடித்தன. இதனால் பல கடைகள் வாகனங்களில் தீப்பற்றியிருந்தன. இந்த தாக்குதலுக்கு அந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்திற்கு அருகே 200 கிலோ எடை கொண்ட வெடிப்பொருட்கள் நிரம்பிய ஒரு கார் குண்டுதான் காரணம் என்று அதிகாரிகள் சந்தேகப்படுகிறார்கள். கடந்த 1 வார காலத்தில் மட்டும் பெஷாவரில் இடம்பெறும் 3வது மிக மோசமான தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. பஹ்ரைன் நாட்டில் ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கத்தோடு ரகசிய எதிரணி ஒன்று உருவாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஷியா பிரிவு முஸ்லிம்கள் 50 பேருக்கு பஹ்ரைன் நீதிமன்றம் 15 வருட காலம் வரை சிறை தண்டனை விதித்திருக்கிறது. 50 பேரில் 16 பேருக்கு 15 வருட கால சிறையும், 4 பேருக்கு 10 ஆண்டு கால சிறையும், இஞ்சியோருக்கு 5 வருட கால சிறையும் தண்டனைகளாக அது விதிக்கப்பட்டிருந்தன. இவர்கள் 30 பேர் நீதிமன்றத்திற்கு நேரில் போயிருந்தார்கள். தீர்ப்பை எதிர்த்து தாங்கள் மேல்முறையீடு செய்யப்போவதாக இவர்கள் கூறியிருக்கிறார்கள். எஞ்சியவர்கள் நாட்டில் இல்லை என்பதால் நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை. அரச விரோத கண்டனங்களை ஒன்றிணைத்து நடத்தி வரும் பிப்ரவரி 14 இயக்கம் என்ற இளைஞர் அணியின் மீது பஹ்ரைன் ஆட்சிப்பிடம் நடத்தும் புதிய நடவடிக்கை இது என்று கூறப்படுகிறது. இந்தியாவின் ஆளும் காங்கிரஸ் கட்சி ஊழலுக்கு அடிமையாகிவிட்டது என்று அடுத்த ஆண்டு இந்திய பொதுத் தேர்தலில் எதிரணி பிஜேபியின் பிரதான வேட்பாளராக பிரதமர் பதவிக்கு பிரேரிக்கப்பட்டிருக்கும் நரேந்திர மோடி அவர்கள் கூறியிருக்கிறார். அவருடைய பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சார இயக்கத்தை ஆரம்பித்து வைத்து புதுதில்லியில் நடந்த மாபெரும் பேரணியில் திரு மோடி இந்த கருத்தை தெரிவித்தார். அவர் மேலும் பேசும்போது, இந்தியாவில் அபிவிருத்தி குன்றிவிட்டது என்பது கேலிக்குரிய விஷயம் என்றும், இந்தியாவின் பெருமையை தான் மீண்டும் தூக்கி நிமிர்த்துவார் என்றும் கூட்டத்திலே கூறியிருக்கிறார். கார் ஓட்டும் பெண்களுக்கு கருப்பை பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறது என்று சவுதி அரேபிய மத குரு ஒருவர் எச்சரித்திருக்கிறார். சவுதி பெண்களுக்கு கார் ஓட்டும் உரிமையை வழங்கும் புதிய பிரச்சார இயக்கம் ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது மதகுரு ஷேக் சலே அல் லொஹாதான் முன் சொன்ன கருத்தை வெளியிட்டார். கார் ஓட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ள பெண்களுக்கு பல்வேறு குறைபாடுகள் கொண்ட குழந்தைகள் பிறக்கும் ஆபத்து இருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். கணவருக்கு காயம்பட்டால் அல்லது இக்கட்டான சூழலில் தாங்கள் மாட்டிக்கொண்டதால் மட்டுமே பெண்கள் கார் ஓட்டலாம் என்று அந்த சவுதி அரேபிய மதகுரு தெரிவித்திருக்கிறார். இத்தோடு செய்திகள் நிறைவடைந்தன.
செய்தி அரங்கத்தில் முதலாவதாக, இலங்கையின் வடமாகாண சபைக்கு இடம்பெற்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமக்கு கிடைத்த இரண்டாவது போனஸ் இடத்தை நிரப்புவது குறித்த முடிவை இன்று மாலை எடுத்துள்ளது. சுழற்சி முறையில் அது முதலாவதாக முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு வழங்கப்பட உள்ளது. கூடுதல் விவரங்களுடன் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வடமாகாண சபையின் போனஸ் ஆசனங்களில் ஒன்றை அந்த மாகாணத்தின் பல்வேறுபட்ட சமூக நலன்களுக்காக வருடாந்த சுழற்சி முறையில் பயன்படுத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் கட்சித் தலைவர்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் கூடி இது பற்றிய முடிவை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதன்படி பெண்களின் நலன்களுக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தில் போட்டியிட்ட மேரி கமலா குணசீலன் என்பவர் இதற்கென தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார். இரண்டு போனஸ் ஆசனங்களில் ஒன்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்தபடி மன்னார் மாவட்டத்தில் முஸ்லிம் மக்கள் சார்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து போட்டியிட்ட அஸ்மின் அயூப் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. வடமாகாண சபைக்கான அமைச்சர்களை தெரிவு செய்வது தொடர்பாக இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆயினும் அது தொடர்பில் இறுதி முடிவுகள் எடுக்கப்படவில்லை. இதுபற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இரண்டாவதாக உள்ள ஆசனத்தை வருடாந்த அடிப்படையில் பல்வேறுபட்ட நலன்கள் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் பெண்கள் நலன்களை பிரதிபலிக்கக்கூடியதாகவும் மலையக மக்களுடைய அவர்களுடைய நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாகவும் சில இடங்களில் மதங்கள் சம்பந்தமான விடயங்களை பிரதிநிதித்துவக்கூடியதாகவும் அமைய வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டு முதலாவதாக முல்லைத்தீவை சேர்ந்த மேரி கமலா குணசீலன் என்பவரை நாங்கள் அந்த இடத்துக்கு நியமித்திருக்கின்றோம். அடுத்தடுத்த வருடங்களில் ஏனைய நலன்களின் அடிப்படையில் நியமிக்கப்படுவார்கள் என்பதையும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அமைச்சரவை விடயங்களை பொறுத்தவரையில் அது விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்குள் ஒருமித்த கருத்துக்கள் இருக்கின்றன. அதை முழுமையாக விவாதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அடுத்த ஒரு சில நாட்களுக்குள் அதற்கான முடிவுகள் எட்டப்படும். மூன்றாவதாக எங்கு வைத்து இந்த சத்திய பிரமாணத்தை செய்து கொள்வது என்ற ஒரு விடயமும் பேசப்பட்டது. அமைச்சு விடயங்களை தீர்மானித்ததற்கு பிற்பாடு அது தொடர்பான ஒரு முடிவை எடுக்கலாம் என்றும் நாங்கள் நினைத்திருக்கின்றோம்
என்றார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். இதேவேளை போனஸ் ஆசனத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் தலைமையிலான முஸ்லிம் அரசியல் கூட்டமைப்பைச் சேர்ந்த அஸ்மின் அயூப் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த மாகாண சபையில் அவருடைய நோக்கம் என்ன என்று கேட்டேன்.
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலான உறவை வளப்படுத்துவதும் முரண்பாடுகளுக்கு அப்பால் உடன்பாடுகளை ஏற்படுத்தி அரசியல் ரீதியான அபிலாஷைகளையும் சமூக ரீதியான அபிலாஷைகளையும் பெற்றுக் கொள்வதுதான் எங்களுடைய மிக அடிப்படையான நோக்கமாக இருக்கின்றது. இருப்பு சார்ந்த பிரச்சனை, அடுத்ததாக மீள்குடியேற்றம் சார்ந்த பிரச்சனைகள். வடமாகாண முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய மீள்குடியேற்றம் என்பது மூன்று முக்கிய காரணிகளில் தங்கி நிற்கின்றது. தொழில் சார்ந்த பிரச்சனை, காணி இல்லாத பிரச்சனை, வீடு இல்லாத பிரச்சனை. இருப்பு சார்ந்த பிரச்சனை ஏற்கனவே ஓரளவுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கு முஸ்லிம்களினதும் தாயகம் என்பதும் முஸ்லிம்களினதும் பூர்வீக பிரதேசம் என்பதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தினூடாக அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக இருப்பது மீள்குடியேற்றம் சார்ந்த பிரச்சனை. தொழில் சார்ந்த வாழ்வாதாரம் சார்ந்த விடயங்களுக்கு முதன்மை இடம் அளிக்கின்றோம். அடுத்ததாக காணி சார்ந்த பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் இங்கிருந்து 1990 வெளியேற்றத்தின் பொழுது இருந்த முஸ்லிம் குடும்பங்களின் அளவினை விடவும் தற்பொழுது எண்ணிக்கையில் அவை பெருத்திருக்கின்றன. எனவே காணிகளை பெற்றுக் கொடுப்பது எங்களுடைய இரண்டாவது அம்சமாக இருக்கும். மூன்றாவதாக இதைவிட வீடுகளை நிர்மாணிப்பதற்கும் புனர் நிர்மாணம் செய்வதற்குமான உதவிகளையும் ஒத்தாசிகளையும் வழங்க வேண்டிய மூன்று தேவைகளை நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம். அவற்றை மாகாண சபையிலே முதன்மைப்படுத்தி செயலாற்றுவதற்கு இருக்கின்றோம்
என்றார் போனஸ் ஆசனத்தின் மூலம் வடமாகாண சபைக்கு நியமிக்கப்பட்டுள்ள அஸ்மின் அயூப் அவர்கள். அத்துடன் சமூக அபிலாசைகளை பிரதிபலிக்கின்ற ஒரு அரசியலை உருவாக்குவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார்.
குறிப்பாக ஒரு விளிமைய அரசியலை அறிமுகப்படுத்துவதும் சமூக அபிலாசைகளை பிரதிபலிக்கின்ற அரசியலை அறிமுகப்படுத்துவதும் தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. பொதுவாக மக்கள் இணக்கப்பாடுகளுக்கு விருப்பம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். சமாதானமான வாழ்வை அவர்கள் நேசிக்கின்றார்கள். அந்த வகையில் இரண்டு சமூகங்களையும் இணைக்கின்ற, நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற, முரண்பாடுகளுக்கு அப்பால் உடன்பாடுகளை தேடிச் செல்கின்ற பல்வேறு முயற்சிகளை எங்களால் ஆரம்பிக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்
என்றார் அஸ்மின் அயூப் அவர்கள்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் தற்பொழுது கிழக்கு மாகாணத்தை ஆட்சி செய்து வரும் அரசு பதவிக்கு வந்து ஒரு வருடமாகின்றது. மக்களுக்காக பல பணிகளை தாங்கள் செய்துள்ளதாக அரசு கூறினாலும் ஆளும் கூட்டணியில் உள்ளவர்களே அரசின் மீது தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார்கள். கடந்த ஒரு வருடத்தில் அங்கு ஆட்சி எப்படி இருந்துள்ளது என்பது பற்றி மட்டக்களப்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் சாந்தி செல்லதுரை வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
கிழக்கு மாகாண சபையின் தற்போதைய ஆட்சி பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தி அடைந்துள்ள நிலையில் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அமைய அதன் செயல்பாடுகள் இருக்கவில்லை என்பதை ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். தற்போதைய ஆட்சியில் ஒருவித தேக்க நிலை இருப்பதாக பொதுமக்களில் பலரும் பேசிக்கொள்கிறார்கள். பொதுமக்களிடையே காணப்படும் இந்நிலைப்பாடுகள் தொடர்பாக மாகாண சபை உறுப்பினர்கள் என்ன கருதுகிறார்கள்? ஆளும் தரப்பைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன்,
ஒரு வருட பூர்த்தி ஆயினாலும் மக்கள் மத்தியிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான வேலை திட்டங்களோ அல்லது புதிய நீதி சட்ட ஒழுங்குகளோ ஒன்றும் இடம்பெறவில்லை. இது சம்பந்தமான விமர்சனம் பொதுவாகவே எழுந்திருக்கிறது. முதலாவது, கிழக்கு மாநிலசபை காலம் என்பது உண்மையில் ஒரு மிக முக்கியமான காலப்பகுதி. காரணம் என்னவென்றால், யுத்தம் முடிந்த கையோடு பல விதமான நிதி ஏற்பாடுகள், அதே போன்று பல வெளிநாட்டு நிதி நிறுவனங்களுடைய உதவிகள் என்று பல விடயங்கள் சுறுசுறுப்பாக, ஏதோ மாகாணத்தில் ஒரு கண்ணுக்கு தெரியக்கூடிய பல அபிவிருத்தி மாற்றங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது வந்திருக்கிற ஆட்சியிலே நிதி விடயங்கள், அதே போல ஒரு சுறுசுறுப்பான இயங்கு விடயங்கள் இல்லாமல் போயிருப்பதை தான் குறிப்பாக சொல்லக்கூடியதா இருக்கு. காரணம் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஆட்சி அமைத்திருக்கிற அமைச்சர் வாரியத்துடைய செயல்பாடு, முதலமைச்சருடைய செயல்பாடு போதாது என்பதுதான் என்னுடைய கருத்தம்.
கிழக்கு மாகாண அமைச்சர்கள் வாரியத்தில் 4 முஸ்லிம்களும் 1 சிங்களவரும் அமைச்சர்களாக உள்ளனர். சிற்றூழியர் நியமனம் தொடக்கம் அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீடு வரை தமிழர்களுக்கு பாராபட்சம் காட்டப்படுவதாக பிரதான எதிர்க்கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டுகின்றது.
ஆளும் தரப்பினர் எதிர்காலத்தில் கிழக்கு மாகாண சபை சரியாக கொண்டு செல்லப்பட வேண்டுமாயின், அதாவது நிதி முகாமத்துவம் சரியாக கொண்டு செல்லப்பட வேண்டும், காணி தொடர்பான உள் அதிகாரத்தை பயன்படுத்தப்பட வேண்டும், ஒருபக்க சார்பாக நியமனம் கொடுப்பதை நிறுத்தப்பட வேண்டும், ஒருபக்க சார்பாக நிதி ஒதுக்குவதை நிறுத்தப்பட வேண்டும், மக்களுக்குரிய நலன்கள் அக்கறை உள்ளவாறு கிழக்கு மாகாண சபை செயற்படவில்லை என்ற குற்றச்சாட்டை கிழக்கு மாகாண சபை ஆளும் தரப்பின் மீது நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம்
என்று கூறினார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் இரா துரைரத்தினம். கிழக்கு மாகாண சபையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஆட்சி அமைக்க ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவு வழங்கியது. அக்கட்சியைச் சேர்ந்த இருவர் அமைச்சர்களாகவும் உள்ளனர். அக்கட்சியின் மற்றுமோர் உறுப்பினரான ரம்லான் அன்வர் தற்போதைய ஆட்சி பொம்மை ஆட்சி என்கிறார்.
சமூக கலாச்சார பிரச்சனைகள், அதே போன்று காணிகள் துவையெடுக்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் முஸ்லிம் அமைச்சரை வைத்துக் கொண்டு சாதிக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு இன்று மக்கள் மத்தியிலிருந்து முற்று முழுதாக அது நழுவிவிட்டது. எனவே இந்த முதலமைச்சர் என்ற அந்த பதவியை இன்று நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையிலே பார்க்கக்கூடிய சூழலாகத்தான் மக்கள் கருதுகின்றார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அடிப்படையாக இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாவிட்டால் இந்த மாகாண சபை என்பது எதற்கு என்ற ஒரு கேள்வி உருவாகின்றது. பொம்மையான மாகாண சபையாக என்னுடைய பார்வையில் இருக்கின்றது.
ஆளும் மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எத்தகைய கருத்துக்களை கொண்டிருந்தாலும் மூவினங்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அமைய தமது செயற்பாடுகள் இருப்பதாக அமைச்சர்கள் வாரியத்தின் பேச்சாளரான MS உதுமாலெப்பை கூறுகின்றார்.
ஆனால் சில நடவடிக்கைகளிலே தாமதங்கள் இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். கிழக்கு மாகாண சபை எப்போதும் பலவீனமாக இருக்க வேண்டும் என்று சில கட்சிகள் விரும்புகின்றது. சில கட்சிகளோடு சில அதிகாரிகளும் கூட கிழக்கு மாகாண சபை நடவடிக்கைகளை பின்தள்ளுகின்ற ஒரு புதிய சூழ்நிலை இந்த ஒரு வருட காலத்துக்குள் இந்த கிழக்கு மாகாண சபைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் எதிர்காலத்தில் நாங்கள் இந்த கிழக்கு மாகாண சபையுடைய நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி இந்த மக்கள் மாகாண சபை ஊடாக எதிர்பார்க்கின்ற நல்லவைகளை செய்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்
என்று தெரிவித்த மாகாண வீடமைப்பு வீதி அபிவிருத்தி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரான MS உதுமாலெப்பை, தனது அமைச்சின் நிதி ஒதுக்கீடுகளில் இன ரீதியான பாகுபாடுகள் இல்லை என்றும் குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் சாந்தி செல்லதுரை. செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இணையத்தில் கட்டற்ற தகவல் களஞ்சியமாக விளங்கும் விக்கிபீடியாவின் தமிழ் மொழி பிரிவு தொடங்கப்பட்டு தற்பொழுது 10 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு சென்னையின் அண்ணா பல்கலைக்கழகத்தில் விக்கிபீடியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. தமிழ் விக்கிபீடியா பற்றிய விழிப்புணர்வையும் அதில் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தையும் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே வளர்க்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் தீர்மானிக்கப்பட்டது. தமிழ் விக்கிபீடியாவின் ஒரு பங்களிப்பாளராகவும் சென்னை நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் ஒருவருமான ரவிசங்கரை தொடர்பு கொண்டு தமிழ் விக்கிபீடியாவின் வளர்ச்சி குறித்து கேட்டார் சாதாத்.
இந்த 10 ஆண்டுகளில் தமிழ் விக்கிபீடியா நல்ல வளர்ச்சியை பெற்றுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 55,000 மேற்பட்ட கட்டுரைகள், பல துறைகளைச் சேர்ந்த கட்டுரைகள், சமயம், தொழில்நுட்பம், தமிழ் பண்பாடு, உலக வரலாறு என்ற பல துறைகளைச் சேர்ந்த கட்டுரைகளை சேர்த்துள்ளோம். கிட்டத்தட்ட 1,000 முனைப்பாக இதுக்கு பங்களித்து வருகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் 300 அளவு பங்களிக்கிறார்கள். தமிழ் விக்கிபீடியாவோடு சேர்ந்து தமிழ் விக்ஷனரி, விக்கி மூலம், விக்கி நூல்கள் என்ற பல உறவு திட்டங்களும் உள்ளன. தமிழ் விக்கிபீடியா திட்டங்கள் எந்த அளவு வளர்ந்துள்ளன என்று பார்த்தால், தமிழ் விக்ஷனரி கிட்டத்தட்ட 300,000 சொற்களுடன் உலக அளவில் 16வது இடத்தில் உள்ளது, இந்திய மொழியில் முதலில் உள்ளது. தமிழ் விக்கிபீடியா திட்டம் பல தர அளவீடுகள், அதாவது வெறும் கட்டுரை எண்ணிக்கையை மட்டும் பார்க்காமல் கட்டுரையின் நீளம், சராசரி பைட் அளவு, அந்த கட்டுரையின் பரப்பு, இதெல்லாம் இது போன்ற பல அளவீடுகள் பார்த்தா இந்திய மொழிகளில் முதல் 2 இடங்களில் மாறி மாறி வரக்கூடிய அளவுக்கு வளர்ந்துள்ளது.
தமிழ் விக்கிபீடியாவின் முதல் பங்களிப்பாளராகவும் தொடர்ந்து பங்களிப்பு செய்து வருபவராகவும் இருக்கின்ற மயூரானந்தன், தமிழ் வழியில் கல்வி அமையாததினால்தான் பெரும்பாலானவர்கள் தமிழ் விக்கிபீடியாவுக்கு பங்களிப்பு செய்ய தயங்குகிறார்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார். இந்த விஷயம் எந்த அளவுக்கு ஒரு தடங்கலாக இருக்கிறது?
அது ஒரு முக்கிய காரணம் தான். அதை அவருடைய கூற்றை வந்து இன்னும் தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டும். உயர்கல்வி என்று வரும்பொழுது முற்று முழுதாக ஆங்கிலத்தை நம்பி இருக்கிறோம். உயர்கல்வியில் மட்டுமல்லாது பணியாற்றும் இடங்களில், ஆய்வுகளில் என்று எங்கு சென்றாலும் ஆங்கிலத்தின் தாக்கம் இருக்கிறது. இதன் காரணமாக மக்களுடைய செயல்பாடு வந்து, அதாவது கலைக்களஞ்சியம் என்பது ஒரு உயர்கல்வி செயல்பாடு, அத்தகைய செயல்பாடுக்கான ஒரு வரலாற்று பின்னணி, ஒரு தொடர்ச்சி இல்லாமல் இது ஒரு ஒரு விட்டை துரத்தி பிடிப்பது போன்றே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு சில கலைச்சொற்களை எதை எடுத்து வந்திருப்பது என்ற தயக்கம் உள்ளது. சில துறைகளே அதை பற்றிய ஒரு உரையாடல்களே தமிழில் தொடங்கப்படாமல் உள்ளன. இதுக்கு இணையான தடைகள் என்னவென்றால், நன்கு தமிழ் அறிந்தவர்கள், தமிழ் வழியில் சொல்லக்கூடியவர்கள் கூட தமிழில் தட்டச்சு செய்ய தெரியாமல் இருக்கிறார்கள். கணினியில் தமிழில் தட்டச்சு செய்ய தெரியாமல் இருக்கிறார்கள். ஒரு 50 முன்பு கல்லாமை என்பது எழுத படிக்க தெரியாது. இன்று ஒரு நவீன கல்லாமையாக கணினியில் தங்கள் தாய்மொழியில் எழுத தெரியாமல் இருக்கும் ஒரு நவீன கல்லாமை இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய தடைகள். இதை தீர்க்கும் பொருட்டு அரசு வந்து அனைத்து பள்ளிகள், கல்லூரிகள் வந்து தமிழ் வழியில் கணினியில் தட்டச்சு செய்வதற்கான பயிற்சிகளை அளித்தால் தமிழின் தொடர்ச்சி அடுத்த 100 நன்றாக இருக்கும்.
அரசியல் சார்ந்த கட்டுரைகள் என்று வரும்போது தமிழ் விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய தகவல்களின் நம்பகத்தன்மை என்பது கேள்விக்குள்ளாகுவதாகவே இருக்கிறது. இதை சரி செய்ய விக்கிபீடியாவுக்குள் என்ன கட்டமைப்பு இருக்கிறது?
தரவுகளை முன்வைத்து, சரியான சான்றுகோள்கள், ஆதாரங்கள், புற பலங்களை முன்வைத்து மேற்கோள் காட்டி கட்டுரைகளை எழுத வேண்டும் என்பதை விக்கிபீடியா அமைப்பு வலியுறுத்துகிறது. அதை நாங்கள் இயன்ற அளவு பின்பற்ற முனைகிறோம். பல கட்டுரைகளில் அடிக்குறிப்புகளாகவும் சான்றுகோள்களாகவும் உரிய நூல்களை மேற்கோள் காட்டி எழுதிக்கிறோம். ஆக அதை அதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்பதில் தமிழ் விக்கிபீடியா முழு தெளிவாக இருக்கிறது. பிரச்சனை எங்கே என்றால், ஆங்கிலத்தைப் போலவோ அல்ல, மற்ற வளர்ந்த ஐரோப்பிய மொழிகளைப் போலவோ முற்று முழுதான அறிவு செயற்பாடுகள் வந்து தமிழில் இல்லாததால், தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தமிழ் சிற்பத்தை பற்றியோ அதை பற்றியோ ஆங்கிலத்திலோ ஜெர்மன் மொழியோ இருக்கிற அளவுக்கு தமிழிலே ஆய்வேடுகள் இல்லை என்பது ஒரு புறம், அவை இணையத்தில் இல்லை என்பது ஒரு புறம். அதாவது இணையத்தில் இருந்தால் நாங்கள் அதுக்கு ஒரு இணைப்பாக கொடுத்து சான்றுகளை கொடுக்க முடியும். இன்னொன்று, சிற்பக்கலையை பற்றி எழுதுகிறோம் என்றால் ஒரு சிற்பியிடம் நாம் பேசி பேட்டி எடுத்து எழுதலாம். அது ஒரு அனுபவ அறிவு. அதனை எப்படி மேற்கோள் சுட்டுவது என்பதற்கான சரியான வரைமுறை தெளிவது வரையில்லை. இதுவரை அறிவு என்பது எழுதி பதிப்பிக்கப்பட்ட ஒன்று என்ற நோக்கிலேயே பார்ப்பதால், பெரும்பாலும் வாய்வழி அறிவை கடத்தி வந்துள்ள சமூகங்களின் அறிவை எப்படி ஆவணப்படுத்துவது, எப்படி முறையாக ஆய்வு ஆவணப்படுத்துவது என்பது ஒரு பெரும் சவாலாக இருக்கிறது.
அரசியல் உள்நோக்கங்களுக்காக கட்டுரைகளை எழுதக்கூடியவர்களை தவிர்க்கின்ற வழிமுறை என்று விக்கிபீடியாவுக்குள் என்ன இருக்கிறது?
இது ஒரு திறந்த திட்டம் என்பதால் பலரும் பல நோக்குகளில் இருந்து எழுதக்கூடும். அதற்கு உள்நோக்கம் இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. இங்கு இயன்ற அளவு நடுநிலையாக செயல்பட வேண்டும். நடுநிலைமை கொள்கையை வலியுறுத்துகிறோம். அதனை தாண்டி வேண்டும் என்றே விசமத்தனமாக சிலர் மாற்றி எழுத முனைகிறார்கள் என்றால், அவற்றை கண்காணித்து உரியவர்களை தடுத்து வைப்பதற்கு மென்பொருள் வசதிகள் உள்ளன. அதையும் பயன்படுத்தி தரத்தை காட்டுதான்.
தமிழ் விக்கிபீடியாவின் ஒரு பங்களிப்பாளரான ரவிசங்கர். அடுத்து விளையாட்டு தொடர்பான செய்தி ஒன்று. பெரும் சர்ச்சைகளில் சிக்கியிருக்கும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவரான என் ஸ்ரீனிவாசன் மேலும் ஓராண்டுக்கு அந்த பதவிக்காக இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது தொடர்பிலான ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகின்றார் விமல் சொக்கநாதன்.
இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த என் ஸ்ரீனிவாசன் போட்டியின்றி மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆனாலும் அவர் பதவியேற்றுக் கொள்வதற்கு இந்திய உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இந்த ஆண்டு இந்தியன் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் இடம்பெற்ற முறைகேடுகளில் ஸ்ரீனிவாசனின் மருமகன் குருநாத் மையப்பனுக்கு தொடர்பு இருக்கிறது என்று காவல்துறையினர் குற்றஞ்சாட்டி அவர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த விஷயம் தொடர்பாக உள்ளக விசாரணைக்கு ஏற்பாடு செய்த கிரிக்கெட் வாரியத்தின் குழு ஸ்ரீனிவாசன் மற்றும் அவருடைய மருமகன் மீது தவறுகள் இல்லை என்று முடிவு தெரிவித்திருந்தது. அந்த குழு அமைக்கப்பட்ட விதம் மற்றும் அதன் அறிக்கை ஆகியவற்றை எதிர்த்து பீகார் கிரிக்கெட் சங்கம் உச்சநீதிமன்றத்தை அணுகி இன்று சென்னையில் நடைபெற்ற கிரிக்கெட் வாரியத்தின் தேர்வுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தது. கடந்த வெள்ளிக்கிழமை இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஏ கே பட்நாயக் மற்றும் ஜே எஸ் கேஹர் அடங்கிய அமர்வு தேர்தலுக்கு தடை விதிக்க மறுத்தாலும் ஸ்ரீனிவாசன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டாலும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு தடை விதித்து இடைக்கால உத்தரவொன்றை பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு மீண்டும் நாளை, அதாவது செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் இன்று நடைபெற்ற தேர்தலில் ஸ்ரீனிவாசன் போட்டியில்லாமல் மீண்டும் தலைவராக ஒரு வருட காலத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைய தேர்தலில் ஸ்ரீனிவாசனோடு இணைந்து அவருடைய அணியில் போட்டியிட்ட அனைவரும் தெரிவு செய்யப்பட்டார்கள். அவர்களை எதிர்த்து யாருமே வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. ஆனாலும் ஸ்ரீனிவாசன் சிறிது காலம் தலைவர் பொறுப்பிலிருந்து ஒதுங்கியிருந்த போது தற்காலிகமாக தலைவர் பொறுப்பை கவனித்து வந்த ஜெகமோகன் டல்மியாவுக்கு கிரிக்கெட் வாரியத்தில் முக்கிய பொறுப்புகள் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக மேலும் ஓராண்டுக்கு ஸ்ரீனிவாசன் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவரால் அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பது நாளைய வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் என்ன கூறப்போகிறது என்பதை பொறுத்துத்தான் அமையும்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் விமல் சொக்கநாதன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக
தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள், பர்மிய தமிழர்கள் குறித்த நெடுந்துடரின் 5ஆம் பாகம். தயாரித்து வழங்குபவர் சுவாமிநாதன். பர்மாவில் 60களில் முன்னெடுக்கப்பட்ட தேசியமய நடவடிக்கையின் காரணமாக நகர்ப்புறங்களில் இருந்த செல்வந்தர்களும் படித்தவர்களும் தமது சொத்துக்களை இழந்த நிலையில் இந்தியா திரும்பினர். அதன் பிறகு கிராமப்புறங்களிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் தொழில் மற்றும் வர்த்தகத்தில் மெல்ல மெல்ல புக ஆரம்பித்தனர். பெரும்பாலானோர் சிறு வர்த்தகர்களாகவே இன்றும் இருக்கின்றனர். விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரே செல்வந்தர்களாக தொழிலதிபர்களாக உயர்ந்திருக்கின்றனர்.
துவரம்பருப்பு ஒரு மணி நேரத்தில் எத்தனை கிலோ பிரிக்கும் இதுலையா? வர்ற வேகம் எவ்வளோ பருப்பு வந்தாலும் பிரித்து போய்கிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு அங்கே உடச்சி வர்றது எவ்வளவோ அந்த அளவுக்கு பிரித்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த குப்பையெல்லாம் முன்னாடி கொடுத்துரும்.
ரங்கோனுக்கு வெளியே இருக்கின்ற ஒரு தொழிற்பேட்டை இது. இங்கிருக்கின்ற தொழிற்சாலையில் பருப்பு வகைகள் தரம் பிரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவதற்காக மூட்டை கட்டப்படுகின்றன. இது குறித்து தொழிற்சாலையின் உரிமையாளர் சந்திரன்.
பல்சஸ் அண்ட் பீன்ஸ், முக்கியமாக துவரை, உளுந்து, பாசிப்பயிறு, கடலை பருப்பு பூரா அந்த பொருட்களை நாங்கள் வந்து வாங்கி என்ன சொன்னால் அந்த பொருளை வந்து குவாலிட்டியாக கிரேடு பண்ணி சில பொருட்களை கை பதம் பார்த்து இப்படி குவாலிட்டியை வந்து நாங்கள் ஐரோப்பிய நாடுகள், அதாவது இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, மிடில் ஈஸ்ட்டு இந்த மாதிரி நாடுகளும் அனுப்பியிருக்கோம். பேங்காக் மூலமா அமெரிக்காவுக்கும் அனுப்பியிருக்கோம். 95 பேர் போல் வேலை பார்க்குறாங்க இந்த ஃபேக்ட்ரியில். இதில் பர்மியர்கள் வந்து 72 பேர் இருக்காங்க. மற்ற 23 பேர் தமிழர்கள் இருக்கிறாங்க. பொருளை தூக்குறவங்க அதிகபட்சம் தமிழர்கள்.
டர்ன்ஓவர் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? ஆனுவல் டர்ன்ஓவர்
10 ஓவர்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மாதத்துக்கு எனக்கு வந்து 20 கண்டெய்னர் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். வருஷத்துக்கு 240 கண்டெய்னர். ஒரு கண்டெய்னருக்கு $30,000 மணிக்கு ஆவரேஜ் வச்சா கூட $7 மில்லியன்லேருந்து $10 மில்லியன் வரைக்கும் எங்களுடைய பருப்பு வகையில் எக்ஸ்போர்ட் இருக்கும்.
இப்போ உங்களை போன்ற வர்த்தகர்களை பொறுத்தவரையில் நீங்கள் என்ன விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க அரசாங்கத்துலேருந்து?
எங்களுடைய எதிர்பார்ப்புகள் மற்ற நாடுகளை போல ஏற்றுமதி செய்கிறவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட சலுகைகள் வரணும். அப்போ அந்த தனிப்பட்ட சலுகைகள் வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் எத்தனா இத்தனை பர்சன்டேஜ் சலுகைகள் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது. அதே மாதிரி மற்ற நாடுகளையும் இருக்குது. இன்னும் நாளடைவில் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வழிவகுப்பு வந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் இந்த நாடு முன்னேற்ற அடைமையத்துக்கு இன்னும் ஒரு வழிவகுப்பாக இருக்கும்.
இப்போ உங்களை போன்றவர்கள், அதாவது இந்த ஒரு $10 மில்லியன் செலவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற பிஸ்னஸ் இருக்கிறதுல எவ்வளோ பேர் தமிழர்கள் இருப்பாங்க?
18 கம்பெனி இன்னமும் இருக்கும். 18 தமிழர்கள், 20 தமிழர்கள் ஓரளவு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பருப்பு வகையில் அதிகமாக இருக்கிறாங்க. நவரத்தன கற்கள் இங்கே விளையிற அந்த விஷயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து ஒரு குறைஞ்சி அதில் தான் ஒரு 7-8 பேர் இருக்காங்க. நல்ல வருமானத்தில் நல்ல பொருள் ஈட்டில் இருக்கிறாங்க.
ரங்கோனில் ஒரு காலத்தில் மொகல் வீதி என்று அழைக்கப்பட்ட வீதியில் இப்பொழுது நான் இருக்கிறேன். இப்போது இந்த ஊரின் பெயர் யாங்குன் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. வீதியின் பெயரோ ஷேகோந்தா வீதி என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இங்கே பல தங்க வியாபார கடைகள் இருக்கின்றன. ஒரு காலத்தில் தங்க நகை வியாபாரிகளாக பெருமளவில் இந்தியர்களே இருந்தார்கள். தற்போது நிலைமை அப்படி அல்ல.
இந்த வைரம் வந்து பெல்ஜியம்லேருந்து வரக்கூடிய வைரம். ஆனால் வைரம் வயது வந்து தாம் ஆப்பிரிக்கா திட்டி வர்றது பெல்ஜியம் பெரிய வைரம். இந்த மாதிரி சின்னது வந்து இந்தியா மும்பையிலேருந்து வர்றது.
இது பெரிய மோதிரமாக இருக்குது. இது எத்தனை கேரட் வைரம் இந்த வைரம்?
இது வந்து 13 கேரட்.
எவ்வளோ ரூபாய் இருக்கும் அது?
US 2 லட்சம்.
$2 லட்சம்
இப்போ இந்த $1.5 லட்சம் தோடுக இதெல்லாம் $1 லட்சம்
கடலை அளவுக்கு பெரிதாக இருக்கும் ஜொலிக்கும் வைரங்களை நமக்கு காட்டுகின்றார் சவுந்தரராஜன்.
$2 லட்சம் சொன்னீங்க அந்த பெரிய வைரத்தை, $2 லட்சம் அது பர்மா பணத்தில் எவ்வளோ வரும்?
பர்மா பணத்தில் வந்து 1,950 லட்சம் 2,000 லட்சத்து கொஞ்சம் குறையும்.
இப்போ 2,000 லட்சம் ஒருத்தருக்கு வந்து கையில் காசு கொடுத்தா தான் வாங்க முடியுமா, இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் இங்கே இருக்கா?
இங்கே வந்து அப்படி இல்லை, இங்கே கிரெடிட் கார்டில் நம்பிக்கையில் செய்கிறது.
இப்போ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெல்லாம் வந்து அதிக அளவு பழக்கத்தில் வந்ததுனாக்க, இப்போ உங்களை போன்ற வியாபாரிகளுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு முன்னேற
நினைக்கிறீங்க? ரொம்ப முன்னேற்றம், பல மடங்கு முன்னேற்ற முடியும், சந்தோஷமாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து உள்நாட்டு லோக்கலில் விற்கையில் வந்து நம்பிக்கையில் கொடுக்க வாங்கலாம். எங்கள் நாட்டில் வந்து 1,000 லட்சம் 2,000 லட்சம் 5,000 லட்சம் சும்மா வீட்டில் அப்படி வச்சுருவாங்க. ஒரு பிளாஸ்டிக் பை இருக்குது, அதில் ஒரு 400-100 லட்சம் அதில் வந்து அப்படியே போய் எடுத்துகிட்டு போவாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
உலகப்போருக்கு முந்தைய காலங்களில் இங்கு வாழ்ந்த பெரும் இந்திய செல்வந்தர்கள் தாம் ஈட்டிய பொருட்களை கொண்டு கோயில்களை கட்டினர். இப்போதோ மனிதநேய பணிகள் செய்வதற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.
இன்றைய காலகட்டத்தில் இப்போ நான் முதல் கொண்டு பொது சேவைக பள்ளிக்கூடம் ஹாஸ்பிட்டல் மயானத்துக்கு இடங்கள் கல்வித்துறைகளுக்கு முடிந்தளவு உதவி பண்ணுறோம். அதே போல் என் நண்பர்களும் முடிந்தளவு செய்து வர்றாங்க, ஆனால் கூட குறைய இருக்கிறது ஒன்று தான் வந்து. ஆனால் என்ன ஒன்று, இன்றைய காலகட்டம் வந்து ஒரு கண் துறந்த காலகட்டம் ஆயிடுச்சு. இதை செய்தால் இது நன்மை ஆகும், மேலே ஆண்டவன் தர்மம் கொடுப்பது ஒரு பக்கம், ஆனால் இன்றைய காலகட்டம் இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் கண் துறந்து செய்கிறாங்க, முன்னுக்கு வந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்குது.
செல்வந்தர்கள் கூட தங்களுடைய சொத்தை வெளிக்காட்டுகின்ற ஆடம்பர வாழ்க்கையை கைகொள்வதில்லை, சமூகத்தோடு இணைந்தே வாழ்கின்றனர். வங்கிகள் போதுமான அளவுக்கு இல்லாத நிலையில் வசதி படைத்த வியாபாரிகள் இணைந்து குறுகிய கால கடன்களை வழங்கும் நிதி அமைப்புகளை உருவாக்கியிருக்கின்றனர். இதுகுறித்து ரங்கூன் வர்த்தகர் பாலசாமி.
தமிழ் இந்து முன்னேற்ற சங்கம் தமிழ் இந்து நிதி சேமிப்பு நிறுவனத்தில் வியாபாரிகிட்ட இருந்து 3 மாதம் வரைக்கும் பணம் சேமிப்பு வாங்குறாங்க. வாங்கிட்டு ஒரு 50 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சிங்கன்னா 150 லட்சம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க பெரிய வியாபாரம் செய்யறதுக்காக. அதை வந்து ஒரு 100 நாளில் அதை வந்து திரும்ப அவங்க வசூல் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி உதவிகளை செய்கிறாங்க. நாளைந்து சங்கம் அந்த மாதிரி செயல்படுது. அது நிதி சேமிப்பு நிறுவனம் சொல்லலாம். இது ரொம்ப பேருக்கு வந்து வியாபாரத்துக்கு கை கொடுக்குது, பெரும் உதவியாக இருக்குன்னு வாங்கலாம். ஒரு சில பேர் இந்த பெரிய பெரிய வியாபாரம் செய்கிறாங்க, வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, அப்படி நிலையில முன்னேறி வர்றாங்க.
ரங்கூனில் உள்ள மரக்கடை ஒன்றில் தேக்கு மரங்கள் அளவுக்கேற்ப வெட்டப்படுகின்றன. தேக்கு ஏற்றுமதிக்காக கடந்த ஆண்டுகளில் பெருமளவில் காடுகள் அழிக்கப்பட்டுவிட்டன. காடுகளை பாதுகாக்கவும் கூடுதல் வருவாய் ஈட்டவும் தேக்கு விற்பனையில் அரசு பல கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது. தேக்கை பொறுத்தவரை சில்லறை விற்பனையிலேயே அதிக தமிழர்கள் இருக்கின்றனர். அரசு கொண்டு வந்திருக்கின்ற புதிய கட்டுப்பாடுகளால் வியாபாரம் பாதிக்கப்படுவதாக கூறுகின்றார் மர வியாபாரியான கண்ணன்.
கவர்மெண்ட்லேருந்து நம்ம பர்மிட்டாக வாங்கிட்டு திருப்பி விற்கிறோம். நான் இங்கேருந்து முந்திலாம் 1 மாதத்துக்கு எப்படியும் 30 டன் போல் விற்போம். 2013லேருந்து வந்து லோக்கலில் வந்து அவ்வளோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கவர்மெண்ட்டே கொடுக்கல.
இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க? இப்போ தேக்கு கடை கட்டி
அதான் இப்போ ரொம்ப முழிக்கிறோம். நம்ம தெரிஞ்ச வேலை வந்து வியாபாரம் வந்து இதுதான். இப்போ வந்து இந்த மாதிரி தடை பட்டுறதுனால நான் வந்து நம்ம வேறு தொழில் இப்போ யோசிக்கிறோம், முயற்சி பண்ணுறோம். இந்த தேக்கு வந்து இனிமேல் வந்து பர்மாவில் பொறுத்த வரைக்கும் வியாபாரம் இனிமேல் அவ்வளோ ஓடாது, மிந்தி மாதிரி ஓடாது. விலையும் போக போக அதிகமாகிடும். இப்போ ரொம்ப பேர் இந்த கார்பெண்டர்ஸ்லாம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து இந்த தேக்குக்கு பதிலாக வேறு மரம் காட்டு மரங்க, ஆனால் தேக்கு மாதிரி யூஸ் பண்ணலாம், ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் லைன் பண்ணலாம்.
பர்மியர்களில் 32% பேர் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றனர். சாலைகள் மின்வசதி போன்றவை இங்கு போதுமானதாக இல்லை. ஆட்சியில் இராணுவத்தின் பங்களிப்பும் நிர்வாகத்துறை நீதித்துறை போன்றவை ஒப்பீட்டளவில் முன்னேறாமல் இருப்பதும் தொழில்துறையை ஊக்குவிப்பதாக இல்லை. இருந்தும் உலகமய பொருளாதார கொள்கை காரணமாக தற்போது நாட்டிற்குள் அதிக அளவு அந்நிய முதலீடு வருகிறது. பொருளாதாரம் 6% வளர்ச்சியை கண்டு வருகிறது. பல புதிய வாய்ப்புகள் தோன்றியிருக்கின்ற நிலையில் சிறிய நடுத்தர தொழிலதிபர்களாக இருக்கும் தமிழர்கள் வரும் காலங்களில் தாமும் மேல்நிலையை அடைய முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கின்றனர். தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் நெடுந்தொடர் கேட்டீர்கள்.
நிறைவாக தற்பொழுது வந்துள்ள விளையாட்டுச் செய்தி ஒன்று. பெர்லினில் இன்று நடைபெற்ற மராத்தான் போட்டியில் கென்யாவின் வில்சன் கிப்சாங் உலக சாதனை ஏற்படுத்தியுள்ளார். 2:03:23 ஓடி முந்தனைய சாதனையை விட 15 நொடிகள் குறைவான நேரத்தில் ஓடி அவர் சாதனை படைத்துள்ளார். விரிவான தகவல்கள் நாளை விளையாட்டு அரங்கத்தில் நேயர்கள் கேட்கலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.